Let's turn to Ephesians chapter 2 and verse 8.
எபேசியர் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம்.
We were looking yesterday at this verse.
நேற்று தினத்திலே இந்த வசனத்தை நாம் தியானித்தோம்.
And we said there were three important words here.
இந்த வசனத்திலே மூன்று முக்கியமான வார்த்தைகள் இருக்கிறது என்று நாம் பார்த்தோம்.
One is the word grace.
முதலாவதாக கிருபை.
The other is faith.
இரண்டாவதாக விசுவாசம்.
And the other is saved.
மூன்றாவதாக ரட்சிப்பு, ரட்சிக்கப்பட்டீர்கள்.
And these are words that believers use very frequently.
இந்த வார்த்தைகளை விசுவாசிகள் அடிக்கடி பயன்படுத்துகிறார்கள்.
And many believers have got a wrong understanding of these three important words.
ஆனாலும் அநேக விசுவாசிகள் இந்த மூன்று வார்த்தைகளை குறித்து தவறான விளக்கங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
Because they've got their understanding from what they've heard preachers preach and not from the word of God.
ஏனென்றால் இந்த வார்த்தையினுடைய விளக்கங்களை பிரசங்கிக்கிற பிரசங்காரிடத்திலிருந்து கேட்டிருக்கிறார்கள் அல்லாமல் தேவனுடைய வார்த்தையிலிருந்து அவைகளை பெற்றுக்கொள்ளவில்லை.
And I hope those of you who were here yesterday you understood something of what grace means.
இங்கே இருக்கிற நேற்றைய தினத்திலே வந்தவர்களிலே நீங்கள் கிருபை என்றால் என்ன என்பதை நேற்றைய தின பிரசங்கத்தின் மூலமாக விளங்கிக் கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
The devil has prevented people from becoming rich through grace by hiding from them what it means.
கிருபை என்றால் என்ன என்பதை என்னுடைய உண்மையான அர்த்தத்தை மறைத்து கிருபையிலே விசுவாசிகள் ஐசூரன்களை மாறுவதை பிசாசு தடுத்து விட்டான்.
So today we want to look at the word faith.
இன்றைக்கு நாம் விசுவாசம் என்கிற அந்த வார்த்தையை குறித்து தியானிக்க போகிறோம்.
It's very important for us to understand this because so many people are staking their whole eternal future on this one word.
अनेक ஜனங்கள் தங்களுடைய முழு நித்திய எதிர்காலத்தையும் இந்த ஒரு வசனத்தின் அடிப்படையிலே அவர்கள் நம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு வார்த்தையிலே.
They are standing on their understanding of faith.
அவர்கள் தாங்களாக இந்த அர்த்தத்தை இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை விளங்கிக் கொண்டார்கள். அந்த அர்த்தத்திலேயே அவர்கள் நிற்கிறார்கள்.
And their whole eternal destiny is dependent on understanding this word correctly.
அவருடைய முழு நித்திய வாழ்க்கையும் இந்த ஒரு வார்த்தையை சரியாக விளங்கிக் கொண்டார்களா இல்லையா என்பதை பொறுத்து தான் இருக்கிறது.
And if it's a wrong understanding then their whole eternal destiny is lost.
அவர்கள் தவறாக இந்த வார்த்தையினுடைய விளக்கத்தை புரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் அவருடைய முழு எதிர்கால நித்தியமே இழந்ததாய் மாறிவிடுகிறது.
It's something like taking a medicine. You don't know whether this is the medicine that will bring you life or kill you.
நீங்கள் ஒரு மாத்திரையை
This is the correct medicine.
நீங்கள் ஒரு மாத்திரையை நீங்கள் விழுங்க போகிறீர்கள். சரியான மருந்தா இல்லையா என்று உங்களுக்கு தெரியவில்லை. அது உங்களை கொன்றுவிடுமா அல்லது உங்களுடைய வியாதியை குணமாக்குமா என்று தெரியாமல் சாப்பிடுகிறது போல.
If it's the wrong medicine it will kill you.
தவறான மருந்தை சாப்பிட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் அது உங்களை கொன்றுவிடும்.
If it's the right medicine it will heal you completely.
அது சரியான மாத்திரையா இருந்தால் முழுமுதுமாக உங்களை குணமாக்கும்.
Don't you think you'll be very careful to read the instructions? Is this the right medicine I'm taking?
நான் இப்பொழுது சாப்பிடுகிற உட்கொள்கிற மாத்திரையானது சரியான மாத்திரைதானா என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அதில் இருக்கக்கூடிய காரியங்களை படித்து பார்ப்பீர்கள் அல்லவா?
Many have heard the word believe on the Lord Jesus Christ and you will be saved.
இயேசுவை விசுவாசியுங்கள் நீங்கள் இரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அநேகர் கேட்டிருக்கிறார்கள்.
God so loved the world that whoever believes in him will not perish.
தேவன் தம்முடைய ஒரே தம்மை விசுவாசிக்கிற எவனும் அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவன் அடையும் படிக்கு ஒரே பேரான குமாரனை தந்தருளினார்.
So it's very important to ensure that we have the right type of faith.
ஆகவே நமக்கு இருக்கக்கூடிய விசுவாசமானது சரியான விசுவாசம் தானா என்பதை நாம் நிச்சயித்துக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது.
So I want to show you from scripture.
வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
Just like I showed you the meaning of grace yesterday.
நேற்றைய தினத்திலே கிருபை என்கிற வார்த்தையினுடைய அர்த்தத்தை வேதத்திலிருந்து காண்பிப்பது போல.
By the grace of God I want to make it so clear that by the end of this evening you will have no doubt in your mind what faith is.
விசுவாசம் என்றால் என்ன என்பதை எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் இந்த கூட்டத்தை முடித்து போகும் பொழுது நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதிலே நான் நிச்சயமாய் இருக்கிறேன்.
I know that the eternal destiny of many of you is for a few moments in my hands to be able to explain to you what faith means.
விசுவாசம் என்றால் என்ன என்று நான் உங்களுக்கு விளக்க போகிறேனே அந்த ஒரு சில நிமிடங்களை பொறுத்து தான் உங்களுடைய நித்திய லக்கு தீர்மானிக்கப்படுகிறது என்று நான் நம்புகிறேன்.
I often think of myself as a heart surgeon when I'm preaching.
நான் எப்பொழுதெல்லாம் பிரசங்கிக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் ஒரு இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் என்று நான் எண்ணிக்கொள்கிறேன்.
Even if a heart surgeon has had 50 years experience.
ஒரு இருதய அறுவை சிகிச்சை நிபுணருக்கு 50 ஆண்டு கால அனுபவம் இருந்தாலும் கூட
when he does a heart surgery on a patient
ஒரு நோயாளி இருதய நோயாளியினுடைய வாழ்க்கையில ஒரு அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது
he does it with great fear
மிகுந்த பயத்தோடு கூட அந்த அறுவை சிகிச்சையை அவர் செய்வார்
because a life is in his hand
ஏனென்றால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை ஜீவன் இவருடைய கரத்தில் இருக்கிறது
preaching god's word is something like that
தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதும் அதுபோல தான் இருக்கிறது
if I by carelessness or some other way give you a wrong impression
கவனக்குறைவினாலேயோ அல்லது வேறு காரணத்தினாலேயோ தவறான ஒரு விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுத்து விட்டேனானால்
you can be eternally lost
நித்தியமாக நீங்கள் அழிந்து போய்விட முடியும்
so it's an awesome responsibility that a preacher has
ஆகவே ஒரு பிரசங்கியாருக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கிறது
to preach the word of god exactly
தேவனுடைய வார்த்தையை உள்ளபடியே பிரசங்கிப்பது
not to add anything or subtract anything
அதனோடு கூட ஒன்றையும் கூட்டாமலும் அதனோடு கூட எதையும் கழிக்காமலும் அப்படியே போதிப்பது
especially when explaining the meaning of words like faith
குறிப்பாக விசுவாசம் என்பது போன்ற வார்த்தைகளுக்குரிய விளக்கத்தை சொல்லும் பொழுது
so important to get the right understanding of
சரியான விளக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வது மிகவும் அவசியம்
so first of all let me say that faith is not much spoken of in the old testament
முதலாவதாக நான் உங்களுக்கு சொல்லுவது என்னவென்றால் விசுவாசம் என்பது பழைய ஏற்பாட்டு காலங்களில் அதிகமாக பேசப்படாத ஒன்று
it's mostly spoken of in the new testament
அடிக்கடி பேசப்படுகிறது புதிய ஏற்பாட்டிலே தான்
That doesn't mean the Old Testament people didn't have faith.
உடனே பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு விசுவாசமே இல்லை என்று நாம் சொல்லிவிட முடியாது.
Because if you read Hebrews 11,
ஏனென்றால் நீங்கள் எபிரேயர் 11 ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால்,
we read about all these Old Testament people who acted in faith.
பழைய ஏற்பாட்டு மக்கள் எல்லாரும் விசுவாசத்திலே கிரியை செய்த மக்களை குறித்து ஒரு பட்டியலை வாசிக்கிறோம்.
Abel first of all Hebrews 11:4 offered a sacrifice by faith.
விசுவாசத்தினாலே ஆபில் எபிரேயர் 11 அதிகாரம் 4 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் விசுவாசத்தினாலே ஆபில் நல்ல மேன்மையான ஒரு பலியை
செலுத்தினான்
விசுவாசத்தினாலே ஏனோக்கு மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று 5 வசனத்திலே
வாசிக்கிறோம்
அதே போல நோவா ஆபிரகாம் மோசே இவர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம்
And many people look at these examples and say that is what faith is.
அநேகர் இந்த மாதிரிகளை பார்த்து இதுதான் விசுவாசம் என்று எண்ணுகிறார்கள்.
But they don't read the last verse of Hebrews 11.
ஆனால் எபிரேயர் 11 அதிகாரத்தின் கடைசி வசனத்தை வாசிப்பதில்லை.
After writing all this,
இவைகள் எல்லாம் எழுதின பிறகு
it says in the last verse,
கடைசி வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது.
But God has provided something better than all this for us.
ஆனால் தேவன் இவைகளை காட்டிலும் விசேஷித்த ஒன்றை நமக்கென்று முன்னியமித்திருக்கிறார்.
So your example is not Abel or Enoch or Noah or Abraham.
ஆகவே உங்களுடைய மாதிரி ஆபேலோ ஏனோக்கோ ஆபிரகாமோ இல்லை.
That is the main thing you read from verse 40.
40 வசனத்திலே இந்த பிரதானமான காரியத்தை தான் வாசிக்கிறீர்கள்.
Your faith is not to be the faith of Abraham and Abel and Noah.
உங்களுடைய விசுவாசமானது ஆபேல் ஆபிரகாம் நோவா இவருடைய விசுவாசமா இருக்க தேவையில்லை.
God has provided us something better.
தேவன் விசேஷித்த மேன்மையான ஒன்றை நமக்கென்று வைத்திருக்கிறார்.
A new testament faith
புதிய உடன்படிக்கையின் புதிய ஏற்பாட்டின் விசுவாசம்
which is far better than the faith of these people.
இந்த மாதிரியளுடைய விசுவாசத்தை காட்டிலும் மேன்மையானது.
Have you understood that?
இதை முதலாவது விளங்கிக் கொண்டீர்களா?
Many people look at these old testament examples and try to follow that.
அநேகர் பழைய ஏற்பாட்டு மாதிரியை படித்து அதை பின்பற்ற விரும்புகிறார்கள்.
Because they never read the last verse.
ஏனென்றால் அவர் கடைசி வசனத்தை வாசிக்கவில்லை.
See one very bad habit that Christians have is to take individual verses from here and there without reading the whole thing.
கிறிஸ்தவருக்கு இருக்கக்கூடியதான ஒரு கெட்ட பழக்கம் என்னவென்று சொன்னால் இங்கேயும் அங்கேயுமாக வசனத்தை எடுத்து வாசிக்கிறார்கள் இல்லாமல் முழுமையாக அவர்கள் வாசிப்பதில்லை.
Supposing you get a 12 page letter from your father.
உங்களுடைய தகப்பனிடத்திலிருந்து 12 பக்க கடிதம் உங்களுக்கு வருகிறது என்று வைத்துக் கொள்வோம்.
Will you suddenly read one sentence in the middle of page 6 and try to understand something from that.
நீங்கள் ஆறாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாக்கியத்தை மட்டும் வாசித்து அதை விளங்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்வீர்களா?
You will never do that with any letter.
எந்த ஒரு கடிதம் வந்தாலும் நீங்கள் இடையிடையே நீங்கள் வாசிக்க மாட்டீர்கள்.
You say if I want to understand what is written in the middle of page 6 I must read the whole letter then I'll understand it in its context.
ஆகவே ஆறாம் பக்கத்திலே நடுவில் எழுதப்பட்ட ஒரு வாக்கியத்தினுடைய அர்த்தம் உங்களுக்கு விளங்க வேண்டுமானால் முழுவதையும் படித்தால் தான் எந்த பின்னணியிலே அது எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும்.
Otherwise you take part of a verse and you can go wrong.
இல்லாத பட்சத்திலே நீங்கள் இங்கும் அங்குமாக ஒரு பகுதி வசனத்தை மட்டும் எடுத்து அறிந்து கொண்டால் நீங்கள் தவறாய் போய்விட முடியும்.
For example, there is a sentence in the Bible which says there is no God.
உதாரணமாக வேதத்திலே ஒரு வாக்கியம் இருக்கிறது, தேவன் இல்லை.
Do you know that?
உங்களுக்கு தெரியுமா?
There is a word like that.
அதுபோல ஒரு வசனம் இருக்கிறது.
But it's not the full sentence.
ஆனால் அந்த வாக்கியத்தின் முழுமையும் அது அல்ல.
The full sentence, Psalm 14 verse 1.
அந்த முழு வாக்கியத்தை நீங்கள் சங்கீதம் 14 ஒன்றிலே வாசிக்கிறீர்கள்.
The fool has said in his heart there is no God.
தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இதயத்திலே சொல்லிக் கொள்கிறான்.
See what a difference it makes when you read the full sentence.
முழு வாக்கியத்தை வாசித்தால் எவ்வளவு வித்தியாசமா இருக்கிறது பாருங்கள்.
That is how so many Christians take half a verse here, one verse there and get a completely wrong understanding.
இப்படி தான் अनेक கிறிஸ்தவர்கள் இங்கிருந்து பாதி வசனத்தையும் இங்கிருந்து ஒரு வசனத்தையும் எடுத்துக்கொண்டு தவறாக விளங்கிக் கொள்கிறார்கள்.
The blood of Jesus cleanses us from all sin.
இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
That is not what the Bible says.
வேதம் அதை சொல்லுவதில்லை.
The Bible says in 1 John 1:7.
1 யோவான் 1:7-ல் வேதம் சொல்கிறது,
If we walk in the light as God is in the light then only the blood of Jesus cleanses us from all sin.
தேவன் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் பிறகு கீழே இருக்கக்கூடிய வசனங்கள் இயேசுவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
I'll give you one more example.
இன்னும் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
I give unto them eternal life and they will never perish.
நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்தேன் அவர்கள் ஒரு காலம் அழிந்து போவதில்லை.
No one can pluck them out of my hand.
என்னுடைய கரங்களிலிருந்து யாரும் பறித்துக் கொள்ள முடியாது.
My father is greater than I and nobody can pluck them out of his hand.
என்னுடைய பிதா என்னை காட்டிலும் பெரியவராய் இருக்கிறார் அவருடைய கரத்திலிருந்து யாரும் பறிக்க முடியாது.
And some people base their security on that verse.
சில மக்கள் தங்களுடைய பாதுகாப்பை இந்த வசனத்தின் அடிப்படையிலே தேடுகிறார்கள்.
But that is only half a sentence.
அது ஒரு வாக்கிய பாதி வாக்கியம் தான்.
Look it up and you'll see the full sentence means something else.
நீங்கள் அந்த முழு வாக்கியத்தை நீங்கள் பார்த்தால் அது வேறு ஒன்றை சொல்கிறது.
John chapter 10.
யோவான் 10 அதிகாரம்.
What I quoted is in verse 28 and 29.
நான் சொன்ன இந்த காரியம் 28 29 வசனங்களிலே காணப்படுகிறது.
And in English it begins with the word and.
ஆங்கில வேதாகமத்திலே and என்ற ஒரு வார்த்தையோடு கூட ஆரம்பிக்கிறது.
That means it's connected to the what is written before.
And என்று சொன்னால் முந்தின வசனத்தோடு கூட தொடர்பு இருக்கிறது. இதிலிருந்து அந்த வாக்கியம் ஆரம்பிக்கவில்லை என்ற அர்த்தம்.
Many people don't know what is written before.
அநேகர் அதுக்கு முன்பதாக என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அறியாது இருக்கிறார்கள்.
To whom does God give eternal life?
தேவன் யாருக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார்?
To whom does he say they will never perish?
அவர்கள் ஒரு காலம் அழிந்து போக மாட்டார் கெட்டு போவதில்லை என்று யாரை குறித்து சொல்கிறார்?
To whom does he say no one can snatch them out of my hand?
என்னுடைய கையிலிருந்து யாரும் பறித்துக் கொள்ள முடியாது என்று யாரை குறித்து சொல்கிறார்?
To whom does he say no one can snatch them out of my father's hand?
என்னுடைய பிதாவுடைய கரத்திலிருந்து யாரும் பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது என்று யாரை பார்த்து சொல்கிறார்?
Do you feel it applies to you?
இது உங்களுக்கு பொருந்தக்கூடிய வசனம் என்று உணர்கிறீர்களா?
If you fulfill the condition,
நீங்கள் நிபந்தனை நிறைவேற்றினால்,
in verse 27,
27ஆம் வசனத்தில் இருக்கக்கூடிய நிபந்தனை நிறைவேற்றினால்,
then these promises are for you.
அப்பொழுது அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு சொந்தம்.
What is the condition?
என்ன நிபந்தனை?
John 10:27.
யோவான் 10:27.
You hear his voice.
நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்டால்.
And in the New Testament, the way Jesus speaks of it, it means obey his voice. That's the meaning of it.
புதிய ஏற்பாட்டிலே இயேசு செவி கொடுக்கிறது என்றால் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால் என்பதுதான் பொருள்.
That's the meaning of hearing.
செவி கொடுப்பதற்கு அர்த்தம் கீழ்ப்படிவது.
It's not with these ears but with the inner ears.
இந்த காதுகளினாலே கேட்பதல்ல உள்ளான செவிகளின் மூலமாக கேட்பது.
Jesus said he who has inner ears let him hear.
உள்ளே காதுகள் இருக்கிறவன் கேட்கக்கடவன் என்று தான் இயேசு சொன்னார்.
All of us have got these ears but very few have inner ears.
நம் எல்லாருக்குமே இந்த காது இருக்கிறது செவிகள் இருக்கிறது ஆனால் உள்ளான அந்த காது எத்தனை பேருக்கு இருக்கிறது என்று தெரியவில்லை.
Those who hear his voice inside.
அவருடைய வார்த்தைக்கு உள்ளே செவி கொடுக்கிறவன்
and who follow him
avarai pinbatrugiravan
to them he gives eternal life
avargalukku nithya jeevanai kodukkar
so it is not for everybody
agave idu ellarkkum alla
it's not for those who are not following him
avarai pinbatradavargalukku alla
so don't just blindly believe what preachers tell you unless you read it yourself in the scripture
agave neengalaga vedavasanathile ondrai vaasikkadapadikku prasangiyargal solugiradhai appadiye neengal nambavendam
take this matter of faith
விசுவாசம் என்கிற காரியத்தை எடுத்துக் கொள்ளுங்கள்.
See what James says in chapter 2.
யாக்கோபு 2 அதிகாரத்தில் யாக்கோபு என்ன சொல்கிறார் என்று பாருங்கள்.
Verse 19.
2 அதிகாரம் 19 வசனம்.
You believe that God is one, you do well. The demons also believe and shudder.
தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லது, பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன.
So the Holy Spirit says here through James,
யாக்கோபின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் இங்கே சொல்கிறார்,
some things that you believe even the devils may believe.
நீங்கள் விசுவாசிக்க கூடிய சில காரியங்களை பிசாசும் விசுவாசிக்கிறது.
And it doesn't change the devil and it won't change you.
அது பிசாசை மாற்றுவதில்லை, உங்களையும் அது மாற்றாது.
That type of faith will not take those demons to heaven, it won't take you to heaven.
அப்படிப்பட்ட விசுவாசமானது பிசாசுகளை பரலோகத்துக்கு எடுத்து செல்லாது, உங்களையும் அப்படிப்பட்ட விசுவாசமானது பரலோகத்துக்கு எடுத்து செல்லாது.
What type of faith do you have?
உங்களுக்கு என்ன விதமான விசுவாசம் இருக்கிறது?
You say, I believe that Jesus Christ died for the sins of the world.
இந்த உலகத்தின் பாவங்களுக்காக இயேசு மரித்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் சொல்கிறீர்கள்.
Every demon in hell believes that.
நரகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிசாசும் இதை நம்புகிறது.
So you're not better than a demon if you believe that.
ஆகவே இதை மட்டும் நீங்கள் விசுவாசித்தால் பிசாசுகளை காட்டிலும் நீங்கள் மேன்மையானவர்கள் அல்ல.
You believe Jesus Christ is the second person of the Trinity.
இயேசு கிறிஸ்து திருத்துவத்தில் இரண்டாம் நபர் என்று நீங்கள்
விசுவாசிக்கிறீர்கள். Who came to earth as a man.
அவர் இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார்.
And he is the only way of salvation.
இரட்சிப்புக்கு அவர் மட்டுமே வழி என்று நீங்கள் சொல்கிறீர்கள்.
Every demon in hell believes that.
நரகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிசாசும் இதை நம்புகிறது.
It doesn't take them to heaven, it won't take you to heaven.
அவைகளை பரலோகத்துக்கு இந்த விசுவாசம் எடுத்து செல்லுவதில்லை, உங்களையும் இந்த விசுவாசம் எடுத்து செல்ல போவதில்லை.
You believe Jesus rose from the dead.
இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறீர்களா?
Every demon in hell knows that.
நரகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிசாசும் அதை அறிந்திருக்கிறது.
It doesn't change them, it won't change you.
அது அவர்களை மாற்றுவதில்லை, உங்களையும் மாற்றாது.
You believe the Bible is the word of God.
வேதம் தேவனுடைய வார்த்தை என்று நீங்கள் நம்புகிறீர்களா?
It is the only book which is God's word.
தேவனுடைய இந்த ஒரே ஒரு புத்தகம் மட்டுமே தேவனுடைய வார்த்தை என்று நம்புகிறீர்களா?
Good.
நல்லது.
Every demon in hell knows that.
நரகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிசாசும் அதை அறிந்திருக்கிறது.
In what way is your faith better than the faith of those demons?
உங்களுடைய விசுவாசம் அந்த பிசாசுகளுடைய விசுவாசத்தை காட்டிலும் எந்த விதத்திலே மேன்மையானது, வித்தியாசமானது?
Can you tell me one thing you believe which the demons don't believe?
பிசாசுகள் விசுவாசிக்காத ஒரு காரியத்தை நான் விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் ஒரு காரியத்தை சொல்ல முடியுமா?
You believe God is a Trinity, every demon believes that.
தேவன் திருத்துவராய் இருக்கிறார் என்று நீங்கள் சொல்கிறீர்களா? ஒவ்வொரு பிசாசும் அதை நம்புகிறது.
You know the scriptures, the demons know the scriptures better than you.
எனக்கு வேதம் நன்றாக தெரியும் என்று சொல்கிறீர்களா? உங்களை காட்டிலும் நன்றாக வேதத்தை பிசாசு அறிந்திருக்கிறது.
If that is all that it takes to become a Christian, then every demon is a Christian.
இவ்வளவு தான், இதை செய்தால் கிறிஸ்தவனாகி விடலாம் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு பிசாசும் கிறிஸ்தவன் தான்.
You know, some churches have doctrinal statements.
சில சபைகளிலே அவர்களை விசுவாச உடன்படிக்கை என்று ஒன்று இருக்கிறது, உபதேச உடன்படிக்கை என்று இருக்கிறது வாசகம்.
I believe in one God in three persons.
திருத்துவத்திலே தேவன் ஒன்றாக இருக்கிறார்.
I believe Jesus Christ is the Son of God.
இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன்.
He died and rose again.
அவர் மரித்து மீண்டும் உயிரோடு எழுந்தார் என்று
விசுவாசிக்கிறேன்.
அவரே இரட்சிப்புக்கு வழி என்று விசுவாசிக்கிறேன்.
He's coming back.
அவர் மீண்டும் வருகிறார்.
He will judge all people.
அவர் எல்லாரையும் நியாயம் தீர்ப்பார்.
People will be resurrected from the dead.
மரித்தோர் உயிரோடு எழுந்திருப்பார் என்று விசுவாசிக்கிறேன்.
Every demon in hell can sign that statement.
அந்த வாசகத்துக்கு நரகத்தில் இருக்க ஒவ்வொரு பிசாசும் கையெழுத்து போடும்.
So if that is the way to become a member of church, any demon can be a member of your church.
ஒரு சபையிலே அங்கத்தினர் ஆவதற்கு இதுதான் வழி என்று சொன்னால் ஒவ்வொரு பிசாசுமே உங்களுடைய சபையில் அங்கத்தினர் ஆகிவிடும்.
What do you mean by faith?
விசுவாசம் என்றால் என்ன?
It's a very very important question.
இது மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி.
Do you know, have you made sure those who are preachers here that the people in your church have real faith and not this demon type of faith?
இங்கே பிரசங்கியார்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய சபையில் இருக்கிறவர்கள் பிசாசுகள் கொண்டிருக்க கூடிய விசுவாசம் அல்ல, உண்மையான விசுவாசத்தை கொண்டிருக்கிறார்கள் என்று நிச்சயித்திருக்கிறீர்களா?
So I want to tell you three things.
ஆகவே நான் மூன்று காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
First of all,
முதலாவதாக,
faith is a confidence.
விசுவாசம் என்பது
ஒரு கான்ஃபிடன்ஸ் இன் காட்.
தேவனிலே வைக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை.
As my father.
அவருடைய தகப்பன்.
In Jesus Christ as my savior.
இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர்.
It's a confidence, a personal confidence.
அது ஒரு தனிப்பட்ட விதத்திலே அவர் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கை.
Where Jesus Christ has sent his spirit into my heart and assured me God is now my father.
தேவன் இப்பொழுது என்னுடைய தகப்பன் என்பதை இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆவியை உள்ளத்திலே அனுப்பி அந்த நம்பிக்கை எனக்கு கொடுத்திருக்கிறார்.
No demon in hell has that.
நரகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிசாசுக்கும் அப்படி நடக்கவில்லை.
No demon in hell can say the spirit of God has come in me and now God is my father.
தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ளாக வந்திருக்கிறார், இப்பொழுது தேவனுடைய தகப்பன் என்ற ஒரு பிசாசு கூட சொல்ல முடியாது.
That confidence,
அந்த நம்பிக்கை,
is the first part of faith.
இதுதான் விசுவாசத்தின் முதல் பகுதி.
As soon as we receive the spirit of Christ into us.
கிறிஸ்துவின் ஆவியை நாம் பெற்றுக்கொண்ட உடனே.
The Bible says in Romans chapter 8.
ரோமர் 8 ஆம் அதிகாரத்திலே வேதம் சொல்கிறது.
Immediately the spirit says.
உடனடியாக அந்த ஆவியானவர் சொல்கிறார்.
First of all, let me show you verse 9.
முதலாவதாக 9வது வசனத்தை உங்களுக்கு
காண்பிக்கிறேன். If you don't have the spirit of Christ, you don't even belong to him.
நீங்கள் தேவனுடைய ஆவி உங்களில் இல்லை என்று சொன்னால், கிறிஸ்துவின் ஆவி உங்களில் இல்லை என்று சொன்னால், நீங்கள் அவருடையவர்கள் அல்ல.
Then it is just an intellectual thing.
உங்களுக்கு அந்த ஆவி இல்லை என்று சொன்னால், நீங்கள் நம்புகிறதெல்லாம் உங்களுடைய அறிவுபூர்வமாக இருக்கக்கூடிய
நம்பிக்கை. When can I say I belong to him?
நான் கிறிஸ்துவுக்கு சொந்தம் என்று எப்பொழுது நீங்கள் நான் சொல்ல முடியும்?
Not when I have an intellectual faith.
ஒரு அறிவுபூர்வமாக விசுவாசத்தை கொண்டிருப்பதனாலே அல்ல.
But a faith that makes the spirit of Christ come to dwell inside me.
கிறிஸ்துவின் ஆவியானவர் எனக்குள்ளாக வந்து வாசம் செய்யக்கூடிய அந்த விசுவாசம்.
That no demon has.
அது எந்த பிசாசுக்கும் இல்லை.
When the spirit of Christ comes inside me,
கிறிஸ்துவின் ஆவி எனக்குள்ளாக வரும்பொழுது,
he cries out from within me.
எனக்குள்ளாக இருந்து அவர் கதறுகிறார்.
He gives me a cry through my tongue.
என்னுடைய நாவின் மூலமாக அவர் எனக்கு ஒரு சத்தத்தை கொடுக்கிறார்.
That cry is verse 15. Abba.
அந்த கதறல், அந்த கூப்பிடுதல் என்னவென்று சொன்னால், அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற அந்த ஆவி.
Verse 15.
15வது வசனம், ரோமர் 8வது அதிகாரம்.
Father is a formal word. Abba is a personal word.
Pida என்பது ஒரு முறையான ஒரு பெயர். ஆனால் அப்பா என்று சொல்வது தனிப்பட்ட விதத்தில் அவர் அறிந்து நாம் கூப்பிடுகிற ஒரு பெயர்.
In English we say daddy.
ஆங்கிலத்தில் டாடி என்று சொல்கிறோம். அது போல
it's a very intimate relationship.
அது மிகவும் நெருக்கமான ஒரு உறவை குறிக்கிறது.
And the spirit of God comes within us and says appa.
கிறிஸ்துவின் ஆவியான நமக்குள்ளாக வந்து பிதாவை அப்பா என்று கூப்பிட வைக்கிறார்.
It's not somebody teaching you, okay, listen, God is your father.
யாரோ ஒருவர் வந்து உங்களை போதித்து, கவனி, தேவன் தான் உடைய அப்பா என்று போதிக்கிறது
அல்ல. Say father.
அப்பா என்று சொல்.
It's not like that.
அப்படி அல்ல.
That is like they teach parrots to speak.
அது எதற்கு அப்பா இருக்கிறது தெரியுமா? கிளிப்பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தா அந்த கிளிப்பிள்ளை அப்பா அப்பா என்று சொல்லும். அது போலதான்.
You tell a parrot, now say father, 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 father.
ஒரு கிளியை பார்த்து அப்பா 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 என்று சொல்லு என்று சொன்னால் அது அப்பா அப்பா என்று
சொல்லும். Parrot will say father, father, father.
அப்பா 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 என்று சொல்லும்.
That is not Christianity.
அது கிறிஸ்தவம் அல்ல.
That type of instructing a man, say it, say it, say it.
சொல் 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 இப்படி சொல் 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 என்று சொல்லி ஒரு மனிதனை அப்படியே பயிற்சி கொடுப்பதல்ல.
Is that how you came to salvation?
இப்படி தான் நீங்கள் ரட்சிப்புக்குள்ளாக வந்தீர்களா?
This is not talking about that.
இங்கே அதை பற்றி சொல்லுவதில்லை.
It's the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவர்
showing you inside your heart.
உன்னுடைய உள்ளத்திலே அவர் அதை காண்பிக்கிறார்.
Till now you were an orphan.
இதுவரை நீ ஒரு அனாதையாக இருந்தாய்.
Now you're not an orphan.
இனிமேலும் நீ அனாதை அல்ல.
You have a father in heaven.
பரலோகத்தில் உனக்கு ஒரு அப்பா உண்டு.
A father who cares for you.
உனக்காக கவலைப்படுகிற, கரிசனைப்படுகிற ஒரு தகப்பன் உண்டு.
You don't have to wander around the world like an orphan anymore.
இனிமேலும் நீ அனாதையை போல இந்த உலகத்தை சுற்றித்து வர தேவையில்லை.
You don't have to worry about the future. You have a father in heaven who cares for your future.
உன் எதிர்காலத்தை குறித்து பயப்பட தேவையில்லை. உனக்காக பாரப்படுகிற பரலோகத்தின் தகப்பன் ஒருவர் இருக்கிறார்.
That is the the first mark of faith.
இதுதான் விசுவாசத்தின் முதல் அடையாளம்.
A confidence that comes in our heart.
நம்முடைய உள்ளத்திலே வரக்கூடிய ஒரு நம்பிக்கை.
An assurance.
ஒரு நிச்சயம்.
God is now my father.
தேவன் என்னுடைய தகப்பன்.
There is no such thing as faith in the New Testament without receiving the spirit of Christ.
கிறிஸ்துவின் ஆவியை பெற்றுக்கொள்ளாமல் விசுவாசம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லை புதிய ஏற்பாட்டிலே.
If you say you have faith but you have not received the spirit of Christ, that's not faith.
எனக்கு விசுவாசம் இருக்கிறது, ஆனால் கிறிஸ்துவின் ஆவியை நான் பெறவில்லை என்று சொன்னால் அது விசுவாசமே அல்ல.
See what Paul says to the Galatians.
கலாத்தியருக்கு பவுல் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள்.
He says I want to ask you a question.
நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறேன்.
Galatians.
கலாத்தியர்.
I want to ask you only one question, he says in Galatians 3:2.
கலாத்தியர் 3வது அதிகாரம் 2வது வசனத்திலே ஒரே ஒரு காரியத்தை உங்களிடத்திலே கேட்கிறேன் என்று சொல்கிறார்.
Galatians 3:2.
கலாத்தியர் 3வது அதிகாரம் 2வது வசனம்.
How did you receive the spirit?
நீங்கள் எதனால் இந்த ஆவியை பெற்றீர்கள்?
Did you receive the spirit by keeping the 10 commandments and keeping all the works of the law?
நீங்கள் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை எல்லாம் கைக்கொண்டு 10 கற்பனைகளினாலே இந்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு ஆவியை
பெற்றுக்கொண்டீர்களா? Or by some study?
அல்லது எதையாவது ஒன்றை படித்து பெற்றுக்கொண்டீர்களா?
No.
இல்லை.
This inner ear you heard by faith, it says here.
அங்கே பார்க்கிறோம், இந்த உள்ளே இருக்கக்கூடிய காதுகளினாலே நீங்கள் விசுவாசத்தை கேட்டீர்கள், கேள்வியினாலே என்று பார்க்கிறோம்.
You heard.
நீங்கள் கேட்டீர்கள்,
faith,
விசுவாசித்தீர்கள்.
And the spirit came in.
ஆவி உள்ளே வந்தது.
If you merely believed in the mind, nothing happened.
மனதிலே மட்டும் நீங்கள் விசுவாசித்தால் ஒன்றும் நடக்காது.
So I want you to ask yourself this question.
ஆகவே நீங்கள் இந்த கேள்வியை உங்களிடத்திலே கேட்க முடியாக விரும்புகிறேன்.
How do you know that God is your father?
தேவன் உங்களுடைய தகப்பர் என்பதை எப்படி அறிந்திருக்கிறீர்கள்?
See, I read it in the Bible.
நான் வேதத்திலே வாசித்தேன் என்று சொல்கிறீர்களா?
Do you know that for 1400 years Christians did not have a Bible like this?
1400 ஆண்டுகளாக கிறிஸ்தவர்களுக்கு இந்த வேதாகமமே இல்லாதிருந்தது என்று உங்களுக்கு தெரியுமா?
Printing was discovered only around 500 years ago.
500 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் அச்சு என்பதை கண்டுபிடித்தார்கள், printing.
Before that you couldn't have a Bible like this in your home.
அதற்கு முன்பதாக உங்களுடைய வீடுகளிலே இப்பொழுது இருக்கிறது போல அவர்களுக்கு வேதாகமம் இல்லை.
So how did those early Christians know that God was their father?
ஆகவே ஆதிகால கிறிஸ்தவர்கள் தேவன் தங்களை தகப்பன் என்பதை எப்படி அறிந்து கொண்டார்கள்?
What about on the day of Pentecost and
பெந்தெகோஸ்தே நாளில் என்ன நடந்தது?
You know the first book of the New Testament was written perhaps 25 years after the day of Pentecost.
பெந்தெகோஸ்தே நாளுக்கு பிறகு 25 ஆண்டுகள் கழித்து தான் வேதத்தின் புதிய ஏற்பாட்டின் முதல் புத்தகமே எழுதப்பட்டது.
For 25 years after the day of Pentecost there was no New Testament.
புதிய அந்த பெந்தெகோஸ்தே நாளுக்கு பிறகு 25 ஆண்டுகளாக புதிய ஏற்பாடு என்ற புத்தகமே அப்பொழுது இல்லை.
Even those there were just few copies copied by hand.
அப்படியே இருந்தாலும் கரங்களிலே பிரதிகள் எடுத்த ஒரு சில பிரதிகள் தான் இருக்கும்.
But how did all the thousands of believers know God was their father when there was no New Testament?
புதிய ஏற்பாடு இல்லாத இருக்கும் பொழுது ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் எப்படி தேவன் தங்கள் தகப்பன் என்பதை அறிந்திருந்தார்கள்?
There must be some other way.
வேறு ஒரு வழி இருந்திருக்க வேண்டும்.
It was the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவர்.
That's what I want to ask you.
அதை தான் நான் உங்களிடத்தில் கேட்கிறேன்.
Is your knowledge of God the Father based on some verse in the Bible?
தேவனை குறித்ததான உங்களுடைய அறிவானது வேத வசனத்திலே உள்ள ஒரு சில வசனங்களை பொறுத்து இருக்கிறதா?
Is it the Holy Spirit also that's told you God is your Father?
அல்லது இந்த ஆவியானவரும் சேர்ந்து தேவன் தான் உங்களுடைய தகப்பன் என்பதை சொல்லி இருக்கிறாரா?
We don't despise the word of God.
நாம் வேத வார்த்தை அலட்சியம் பண்ணுவதில்லை.
But a lot of people have an intellectual knowledge of scripture where they are not really born again.
ஆனால் அநேகருக்கு இந்த வேதத்தினுடைய அறிவை தங்களுடைய மூளையிலே தான் கொண்டிருக்கிறார்களே இல்லாமல் அவர்களுக்கு விசுவாசமே இல்லை.
It was true in my life.
என்னுடைய வாழ்க்கையில அப்படி இருந்தது.
I was brought up in a God fearing home.
தேவனுக்கு பயப்படுகிற ஒரு குடும்பத்திலே வளர்க்கப்பட்டேன்.
I never got out of bed a single day without kneeling down and praying the Lord's prayer first.
முதலாவதாக தேவனுடைய ஜெபத்தை முழங்கால் போட்டு ஜெபிக்காமல் நான் படுக்கை விட்டு எழுந்ததில்லை.
In my entire life my father never took me to a cinema.
என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக ஒரு சினிமாவுக்கு கூட என்னுடைய தகப்பனார் என்னை கூட்டிக் கொண்டு சென்றதில்லை.
There was no television those days.
அந்த நாட்களில் டிவி இல்லை.
We never sat listen to worldly radio songs at home.
அந்த நாட்களிலே நாங்கள் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு ரேடியோவிலே வரக்கூடிய சினிமா பாடல்களை கேட்டதில்லை.
Preachers coming to our home.
பிரசங்கியார்களுடைய வீடுகளுக்கு வந்து சென்றோம்.
I went to a good Sunday school.
நல்ல ஒரு ஓய்வு நாள் பாடசாலைக்கு நான் சென்றேன்.
Every Sunday to church.
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவாலயத்துக்கு சென்றேன்.
Never killed anybody.
யாரையும் நான் கொலை செய்யவில்லை.
Never committed adultery or robbed a bank or any such thing.
வங்கியிலே கொள்ளையடிக்கவில்லை, விபசாரம் செய்யவில்லை.
But 19 years I was not a child of God.
ஆனால் 19 ஆண்டுகளாக நான் தேவனுடைய பிள்ளையாக இல்லை.
I believed everything in the Bible.
வேதத்தில் உள்ள ஒவ்வொரு காரியத்தையும் விசுவாசித்தேன்.
Many times I even said Lord Jesus come into my heart.
அநேக சமயங்களிலே இயேசுவே என் உள்ளத்திலே வாரும் என்று நான் கேட்டிருக்கிறேன்.
The preacher told me to say that.
என்ன அதை சொல்லும்படியாக பிரசங்கியார் சொல்லியிருந்தார்.
I was not a child of God.
நான் தேவனுடைய பிள்ளையாக இல்லை.
I didn't have an inner witness of the spirit saying God is your father.
ஆவியானவர் எனக்குள்ளாக தேவனே என்னுடைய தகப்பன் என்று சொல்லக்கூடிய அந்த சாட்சி எனக்குள்ளாக இல்லை.
I don't want to bring anybody here under condemnation.
இங்க இருக்கிற யாரையுமே நான் ஒரு குற்ற உணர்வுக்குள்ளாக கொண்டு வர விரும்பவில்லை.
And I don't want to get anybody discouraged.
யாரும் அதிரியப்பட்டு செல்லும்படியாக நான் விரும்பவில்லை.
But I don't want anybody sitting here deceiving yourself thinking you're a child of God.
ஆனால் அதே சமயத்திலே நான் ஒரு தேவனுடைய பிள்ளை என்று உங்களை எண்ணி உங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்க கூடாது என்பதிலே நான்
The Spirit of Christ will come into every heart that turns from sin and trusts in him.
பாவத்தை விட்டு திரும்பி அவரிலே நம்பிக்கையா இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் அவருக்குள்ளே கிறிஸ்துவினுடைய ஆவியானவர் வர முடியும்.
He will never come into a heart that does not turn from sin.
பாவத்தை விட்டு திரும்பாத எந்தவருடைய உள்ளத்திலேயும் ஆவியானவர் வர மாட்டார்.
In the New Testament, repentance and faith are joined together.
புதிய ஏற்பாட்டிலே மனம் திரும்புதலும் விசுவாசமும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறது.
You can't have faith true faith without repentance.
மனந்திரும்புதல் இல்லாமல் மெய்யான விசுவாசத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது.
That is the reason why many people do not have true faith.
அநேகருக்கு உண்மையான விசுவாசம் இல்லாதிருப்பதற்கு இதுதான் காரணம்.
They have not come turning from their sin.
தங்களை பாவத்தை விட்டு திரும்பி வரவில்லை.
They have not come as sinners.
பாவியாக தேவனிடத்தில் வரவில்லை.
I remember once in a meeting telling a Christian couple who came to the meeting.
ஒருமுறை கூட்டத்திற்கு ஒரு கிறிஸ்தவ தம்பதியர் வந்திருந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சொன்னது நினைவுக்கு வருகிறது.
I said the reason you're born again is you're not born again is this.
நீங்கள் மறுபடியும் பிறக்காமல் இருப்பதற்கு இதுதான் காரணம் என்று சொன்னேன்.
Because you're coming to Jesus as Christians.
நீங்கள் கிறிஸ்தவர்களாக தேவனிடத்தில் இயேசுவினிடத்தில் வருகிறீர்கள்.
You know Jesus never died for Christians.
கிறிஸ்தவர்களுக்காக இயேசு மரிக்கவில்லை.
Did you know that?
உங்களுக்கு தெரியுமா?
Jesus did not die for Christians.
கிறிஸ்தவர்களுக்காக இயேசு மரிக்கவில்லை.
Whom did he die for?
பிறகு இயேசு யாருக்காக மரித்தார்?
He died for sinners.
பாவிகளுக்காக இயேசு மரித்தார்.
If you come as a Christian, he'll say, I can't forgive you.
கிறிஸ்தவனாக நான் வருகிறேன் என்று சொன்னால் நான் உன்னை மன்னிக்க முடியாது என்று
சொல்லி விடுவார். If you come as a sinner, he'll forgive you.
ஆண்டவரே நான் ஒரு பாவியாக வருகிறேன் என்று சொன்னால் அவர் உங்களை மன்னிப்பார்.
He'll say, Lord, I'm a sinner.
ஆண்டவரே நான் ஒரு பாவி.
I've sinned all my life.
என் வாழ்க்கை முழுதுமாக பாவம் செய்திருக்கிறேன்.
But I want to turn from my sin.
ஆனால் என்னுடைய பாவத்தை விட்டு நான் திரும்ப விரும்புகிறேன்.
And I want you to forgive me.
ஆண்டவரே நீர் என்னை மன்னிக்க முடியாய் விரும்புகிறேன்.
Because you took all my sins when you died on the cross.
ஏனென்றால் நீர் கல்வாரி சிலுவையிலே மரிக்கும்போது என்னுடைய எல்லா பாவத்தையும் சுமந்தீர்.
And you rose from the dead.
நீர் மரித்தோர்ந்து உயிரோடு எழுந்தீர்.
Now you want to come and live in me through your spirit.
இப்பொழுது உம்முடைய ஆவியின் மூலமாக எனக்குள்ளாக வந்து வாழ விரும்புகிறீர்.
I open my heart to you.
என்னுடைய இருதயத்தை ஆண்டவரே உமக்கு முன்பாக திறக்கிறேன்.
And dwell in me.
எனக்குள்ளாக நீர் வந்து வாசம் பண்ணும்.
The spirit of God comes in.
தேவனுடைய ஆவியன் உள்ளே வரும்பொழுது
one of the first things is I know God is my father.
முதலாவது நடைபெறுகிற காரியம் தேவனை நான் ஒரு தகப்பனாக அறிந்து கொள்வேன்.
I cannot give you that assurance.
அந்த நிச்சயத்தை நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது.
Only the Holy Spirit can give.
பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே அந்த நிச்சயத்தை கொடுக்க முடியும்.
I would say this.
நான் இதை சொல்கிறேன்.
If you don't have that assurance,
இந்த நிச்சயம் உங்களுக்கு இல்லை என்றால்,
don't be satisfied till you have it.
நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளும் வரை நீங்கள் திருப்திப்படவே வேண்டாம்.
Because in every true child of God,
ஒவ்வொரு மெய்யான தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையிலும்,
the Spirit of God comes in and says, "Abba, Father."
கிறிஸ்து தேவனுடைய ஆவியானவர் உள்ளே வந்து அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறார்.
And it says in Romans 8:16.
ரோமர் 8:16 லே வாசிக்கிறோம்.
The Holy Spirit bears witness with my spirit that I am a child of God.
நான் தேவனுடைய பிள்ளை என்று ஆவியானவர் தாமே என்னுடைய ஆவியோடு கூட சேர்ந்து சாட்சி பகர்கிறார்.
So I never go and tell somebody, brother, you're a child of God.
ஆகவே நான் போய் ஒரு சகோதரனை பார்த்து நீ தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுவதில்லை.
Did you say Lord Jesus come into my heart?
இயேசுவின் உள்ளத்திலே வாரும் என்று சொன்னீர்களா?
Oh, then you're a child of God.
அப்படியானால் நீங்கள் தேவனுடைய பிள்ளை.
I have never said that to anybody. I will not say it to anybody.
இதுவரை நான் யாருக்கும் அப்படி சொன்னதும் இல்லை, இனிமேல் சொல்ல போவதும் இல்லை.
Because I cannot give that certificate.
ஏனென்றால் அந்த நற்சாட்சியை நான் கொடுக்க முடியாது.
Because I don't know whether he has really turned from his sin.
உண்மையாலுமே அவர் பாவத்தை விட்டு திரும்பி இருக்கிறாரா என்று எனக்கு தெரியாது.
I don't know whether he is saying it with his mouth or whether he is saying it from his heart.
அவருடைய வாயிலிருந்து தான் சொல்கிறாரா அல்லது உள்ளத்திலிருந்து சொல்கிறாரா என்று எனக்கு தெரியாது.
So I will not tell any of you.
ஆகவே உங்களிடத்திலும் நான் அப்படி சொல்ல போவதில்லை.
That is the job of the Holy Spirit.
அது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை.
And I don't take his job and do that myself.
அவருடைய வேலையை நான் எடுத்துக்கொண்டு நானாக செய்ய போவதில்லை.
You have to be absolutely sure, my brother, sister, this isn't a matter of life, this is a matter of life and death.
அருமையான சகோதர சகோதரிகளே, இது வாழ்வா சாவா என்கிற காரியமாகவே நீங்கள் முற்றிலுமா நிச்சயித்திருக்க வேண்டும். நான் தேவனுடைய பிள்ளை என்று.
And don't rest until you are absolutely sure.
இதை குறித்து முழு நிச்சயத்திற்குள் வரும் வரை நீங்கள் ஒரு காலம் ஓய்ந்திருக்க வேண்டாம்.
Don't be satisfied because you raised your hand in a meeting or signed some decision card.
ஏதோ ஒரு கூட்டத்திலே நான் கையை தூக்கினேன் அல்லது தீர்மான அட்டையிலே கையெழுத்து போட்டேன் என்பதற்காக நீங்கள் திருப்திப்பட்டு விட வேண்டாம்.
There are a lot of people who raised their hand and signed decision cards who are in hell today.
இப்படி கையை உயர்த்தின அநேகர் அந்த தீர்மான அட்டையில கையெழுத்து போட்ட அநேகர் இன்றைக்கு நரகத்தில் இருக்கிறார்கள்.
Let the Holy Spirit bear witness that God is your father.
தேவனே உங்களுடைய தகப்பன் என்பதற்கு ஆவியானவரே உங்களுக்குள்ளாக சாட்சி பகரட்டும்.
Wonderful things follow from that.
அதிலிருந்து அற்புதமான காரியங்கள் தொடர்ந்து நடைபெறும்.
If God is my father,
தேவனுடைய தகப்பன்,
I am not an orphan.
நான் அனாதை அல்ல.
He's my father in heaven.
அவர் பரத்திலே எனக்கு இருக்கக்கூடிய என்னுடைய தகப்பன்.
Who knows every detail of my life?
என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு குறிப்புக்குறையும் அவர் அறிந்திருக்கிறார்.
Who cares for me?
அவர் எனக்காக கரிசனைப்படுகிறார்.
This type of faith brings a security in my life.
இவ்விதமான விசுவாசமானது என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பாதுகாப்பு உணர்வை கொண்டு வருகிறது.
You know the security a child has when he's got a father and mother?
ஒரு குழந்தைக்கு அப்பா அம்மா இருக்கும்பொழுது அந்த குழந்தைக்கு எவ்வளவு பாதுகாப்பு உணர்வு இருக்கிறது தெரியுமா?
Look at these poor orphans who are in orphanages and see how insecure their life is.
அனாதை இல்லங்களில் இருக்கக்கூடிய அனாதைகளை போய் பார்த்து பேசி பாருங்கள், அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பாதுகாப்பு இன்மை இருக்கிறது.
They don't know when some director of the orphanage will get angry and kick them out.
எப்பொழுது தாங்கள் இருக்கக்கூடிய அனாதை இல்லத்தினுடைய இயக்குனர் தங்களை வெளியே அனுப்பிவிடுவார் என்று உங்களுக்கு தெரியாமல் பயந்து கொண்டே இருப்பார்கள்.
But your children don't have that fear.
உங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த பயம் இல்லை.
Because they have confidence that you are their father and mother.
நீங்கள் தான் அவருடைய தகப்பன் தாய் என்கிற நிச்சயத்தை உங்கள் பிள்ளைகள் வைத்திருக்கிறார்கள்.
What a security there is.
அதில் எவ்வளவு பாதுகாப்பு இருக்கிறது பாருங்கள்.
Your 7-year-old child is not worried about where he'll get his food from tomorrow.
உங்க 7 வயசு பையன் நாளைக்கு சாப்பாடு எங்க இருந்து கிடைக்க போகிறது என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறானா?
Or who's going to pay his school fees?
அல்லது பள்ளி கட்டணத்தை யார் கட்ட போகிறார் என்று கவலைப்பட்டு
கொண்டிருக்கிறானா? Or where he will get his clothes when he grows up a little more and his clothes don't fit?
கொஞ்சம் பெருசாயிட்டா பேண்ட் சட்டை பத்தலனா யார் பேண்ட் சட்டை எங்க இருந்து கிடைக்கும் என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கானா?
You think your child is worried about it?
உங்களுடைய பிள்ளை இதை குறித்தெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறது என்று எண்ணுகிறீர்களா?
Why is he not worried?
ஏன் கவலைப்படவில்லை?
Because he's got a father.
தகப்பன் இருக்கிறார், அப்பா இருக்கிறார்.
Or a mother.
அம்மா இருக்கிறார்கள்.
This is the true child of God.
இதுதான் மெய்யான தேவனுடைய பிள்ளை.
He is not worried about the future.
எதிர்காலத்தை குறித்து பயப்படுவதில்லை.
Are you worried about the future?
எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களா?
Do you have a father?
உங்களுக்கு தகப்பன் அப்பா இருக்கிறாரா?
I like that story I read about the two birds.
இரண்டு பறவைகள் குருவிகளை குறித்ததான கதையை நான் வாசித்திருக்கிறேன்.
One bird asks another bird.
ஒரு பறவை இன்னொரு பறவையை பார்த்து கேட்டதாம்.
Why are these human beings always so worried and anxious about so many things?
ஏன் மனுஷர்கள் எப்பொழுது பார்த்தாலும் கவலைப்பட்டு கலங்கி கொண்டே இருக்கிறார்கள் பல காரியங்களை குறித்து?
And the other bird says maybe they don't have a heavenly father to care for them like we have.
மற்ற பறவை சொன்னதாம் நமக்கு இருக்கிறது போல அவர்களுக்கு ஒரு பரம தகப்பன் இல்லை போலும்.
That is why they are so worried.
ஆகவேதான் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
We birds are not so worried because our father cares for us.
நம் பறவைகளா இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் கவலை இல்லை ஏனென்றால் நம்முடைய தகப்பன் நமக்காக கவலைப்படுகிறார்.
God is not their father.
அவர்களுக்கு
God is not their father.
தேவன் அவர்களுக்கு தகப்பன் அல்ல.
God is not the father of any bird.
எந்த பறவைக்கும் தேவன் தகப்பன் அல்ல.
He is their God.
அந்த பறவைகளுடைய தேவன்.
He is their creator.
பறவைகளை சிருஷ்டித்தவர்.
And he provides for them.
ஆகவே சிருஷ்டிகர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறார்.
How much more if he is your father?
ஆனால் அதே தேவன் உங்களுடைய தகப்பனாய் இருந்தால் எவ்வளவு அதிகமாக உங்களுக்கு செய்வார்.
This is true faith.
இதுதான் மெய்யான விசுவாசம்.
Confidence.
நம்பிக்கை.
My father cares for me.
என்னுடைய தகப்பன் என்னுடைய அப்பா எனக்காக அவர் கரிசனைப்படுகிறார்.
Every one of you can have that confidence.
உங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள முடியும்.
That is the purpose with which Jesus has come and sent the Holy Spirit.
இந்த நோக்கத்துக்காக தான் இயேசு வந்து தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி இருக்கிறார்.
A second meaning of faith.
விசுவாசத்தினுடைய இரண்டாவது பொருள்
is dependence upon the Lord.
தேவனையே சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை.
Like Jesus described in John 15.
யோவான் 15 அதிகாரத்தில் இயேசு விளக்கி சொன்னது போல
he said he used the picture of a tree and branches.
ஒரு மரமும் அதனுடைய கிளையும் என்கிற காரியத்தை அவர் சொல்கிறார்.
In those days everybody saw vineyards frequently, so he said, I am the vine and you are the branch.
அந்த நாட்களிலே அநேகர் திராட்சை தோட்டங்களை தான் அடிக்கடி பார்த்திருக்கிறார்கள். ஆகவே அவர் சொல்கிறார், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று.
In India we could say that he is like the mango tree and I am the branch.
இந்திய தேசத்திலே நாம் சொல்லலாம், நான் ஒரு மாங்காய் மரமாக இருக்கிறேன், நீங்கள் கிளைகளாக இருக்கிறீர்கள்.
So it's a tree and a branch, that's the meaning.
ஆகவே அது ஒரு மரமும் அதனுடைய கிளைகளும், இதுதான் அதனுடைய பொருள்.
Can you picture a branch in a tree?
நீங்கள் ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய கிளையை கற்பனை செய்து பார்க்க முடியுமா?
That branch has got no power or ability to do anything apart from the tree.
அந்த மரத்தை அல்லாமல் அந்த கிளையினாலே ஒன்றுமே செய்ய முடியாது.
It is totally dependent on the tree for life.
அந்த கிளையானது தன்னுடைய ஜீவனுக்காக முற்றிலுமாக அந்த மரத்தையே சார்ந்திருக்கிறது.
It's totally dependent on the tree to produce fruit.
பழங்களை உண்டாக்குவதற்காக முற்றிலுமாக அந்த மரத்தையே சார்ந்திருக்கிறது.
Even after 30 years of being a branch.
அந்த கிளையானது 30 வருஷங்கள் கிளையாக இருந்தாலும் கூட
you cut it off.
அதை வெட்டிவிட்டால்
it's dead.
அது மரித்து போகும்.
30 years of experience of bearing fruit, no use.
30 ஆண்டு காலமாக கனி கொடுத்த அனுபவம் இப்பொழுது கைக்கு உதவி செய்யவில்லை.
It must still depend on the branch.
இன்னுமா அது அந்த மரத்தையே சார்ந்திருக்க வேண்டும்.
That is faith.
அதுதான் விசுவாசம்.
A lifelong dependence upon Jesus Christ.
வாழ்நாள் முழுவதுமாக இயேசுவையே சார்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கை தான் விசுவாசம்.
It's a relaxed type of life.
இந்த வாழ்க்கையானது விடுதலையான ஒரு வாழ்க்கை.
Do you think a branch is straining and struggling and say, how can I bear some mangoes? I don't know how to do it.
ஒரு மர கிளையானது மாங்கிளையானது ஐயோ நான் பழம் கொடுக்க வேண்டுமே கனி கொடுக்க வேண்டுமே எப்படி பழம் கொடுப்பது என்று கவலைப்பட்டு அழுத்தத்தில் இருக்கிறதா?
No, it is just relaxed.
இல்லை, அது விடுதலையாக இருக்கிறது.
The fruit is automatically born.
தானாக அங்கே மா காய் கொடுக்கிறது.
It doesn't make any strain or struggle or effort.
அங்கே எந்த ஒரு மன அழுத்தமோ எந்த ஒரு பிரயாசமோ அங்கே இல்லை, போராட்டமோ இல்லை.
This is real faith.
இதுதான் மெய்யான விசுவாசம்.
A dependence upon Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவையே சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை.
Where he, you know, like in the tree there's a thing called sap, the liquid that flows into the branch.
அந்த மரத்திலிருந்து கிளைக்குளுக்கு போய் செல்லுகிறதான சாரம் என்று சொல்கிறோமே.
And that's what keeps the branch fresh.
அதுதான் அந்த மர கிளைகளை புதுமையானதாய் வைக்கிறது.
When you cut off the branch,
நீங்கள் அந்த கிளையை வெட்டிவிட்டால்
the sap stops flowing.
அந்த சாரம் உள்ளே பாய்ந்து செல்வது நின்று விடுகிறது.
A few weeks later you find a dry branch there.
ஒரு சில வாரங்கள் கழித்து பார்த்தால் அது காய்ந்து போன செருகாக அந்த கிளை காணப்படும்.
But as long as it is in the tree,
அது மரத்தில் இருக்கும் வரை
it's always fresh.
எப்பொழுதுமே அது பசுமையாக இருக்கிறது.
That's what faith does.
இதைத்தான் விசுவாசம் நமக்கு செய்கிறது.
When we have real faith,
நமக்கு உண்மையான விசுவாசம் இருக்கும் பொழுது
we are dependent upon Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவையே சார்ந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை.
And one result is,
அதனுடைய ஒரு விளைவு என்னவென்றால்
we are always fresh.
நாம் எப்பொழுதுமே புதுமையானவர்களாக இருப்போம்.
I praise the Lord for that.
அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்.
I never have to be like a dry dead branch.
மரித்து போன காய்ந்து போன சருகான ஒரு கிளையை போல நான் இருக்க தேவையில்லை.
When I see Christians who are dry and dead,
வறண்ட மரித்த கிறிஸ்தவர்களை நான் பார்க்கும் பொழுது,
you don't have faith. I don't know what you believe, but it's not faith.
உங்களுக்கு விசுவாசம் இல்லை. உங்களுக்கு என்ன விசுவாசம் இருக்குது என்று தெரியல, ஆனால் விசுவாசம் இல்லை என்று நான் சொல்லிவிடுவேன்.
It is a dependence.
அது சார்ந்திருப்பது.
Upon the tree.
மரத்தை சார்ந்திருக்கக்கூடிய காரியம்.
Helpless dependence upon Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவையே நான் உதவியற்றவனாய் இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொள்கிற வாழ்க்கை.
And it's a in a sense an effortless life.
அதை நாம் சொல்லப்போனால் பிரயாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை.
See what Jesus says.
இயேசு என்ன சொன்னார் என்று
பாருங்க. John 15.
யோவான் 15 ஆம் அதிகாரம் 4 ஆம் வசனம்.
Abide in me and I in you, as the branch cannot bear fruit of itself unless it abides in the vine, neither can you unless you abide in me.
யோவான் 15 4 லே வாசிக்கிறோம், என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள்.
It's a helpless dependence upon Christ.
That's உதவியற்ற நிலையிலே கிறிஸ்துவே சார்ந்து கொள்கிற ஒரு வாழ்க்கை.
It is saying, like Jesus said in verse 5, without me you can do nothing.
என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் சொல்ல செய்ய கூடாது என்று இயேசு 5 வசனத்தில் சொல்லப்பட்டது போல.
When I have real faith, I say, Lord, without you I can do nothing.
உண்மையான விசுவாசம் எனக்கு இருக்கும் பொழுது ஆண்டவரே உம்மை இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லுவேன்.
I lean upon him in helpless dependence.
உதவியற்றவனாய் நான் அவரையே சார்ந்து கொள்கிறேன்.
And his life flows into me.
அவருடைய ஜீவன் எனக்குள்ளாக பாய்ந்து செல்கிறது.
Like the sap.
அந்த சாரம் பாய்ந்து செல்வது போல.
I don't have to struggle to make myself fresh.
என்னையே புதுமையானவனாய் பசுமையாய் இருப்பதற்காக நான் பிரயாசம் எடுக்க தேவையில்லை.
You see the branch struggling?
நீங்கள் அந்த மரக்களை போராடுகிறதை பார்க்கிறீர்களா?
It's depending.
இல்லை, அது சார்ந்திருக்கிறது.
But all the channels inside that branch are completely open for the sap to come in.
அந்த மரக்களிலே இருக்கக்கூடியதான ஒவ்வொரு பாதையும் அந்த சாரமானது தனக்குள்ளாக பாய்ந்து செல்லும்படியாக திறந்திருக்கிறது.
If those channels are blocked, then the branch can get dry even on the tree.
அந்த வழிகள் குழாய்கள் அடைக்கப்படுமானால் அந்த மரக்களை மரத்திலேயே காய்ந்து விடும்.
So you can see sometimes in a tree one branch is dry.
சில சமயத்தில் மரத்திலே பார்க்கும்போது ஒரே ஒரு கிளை மட்டும் காய்ந்திருக்கும்.
Then you know it's just a matter of time before it will drop off.
அது கீழே விழுவதற்கு சற்ற காலம் தான் தேவை என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்.
But if all the channels inside are open, the sap flows in, it can never be dry.
அந்த மரக்களைக்குள்ளாக இருக்கக்கூடிய சிறு சிறு குழாய்கள் அவைகள் எல்லாம் திறந்திருந்தால் அந்த சாரம் உள்ளே சென்று கொண்டே இருக்கும், அது காயாது.
So many dry Christians are giving a bad name to Jesus Christ on the earth.
அநேக வறட்சியுள்ள வறண்டு போன கிறிஸ்தவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கெட்ட பெயரை இந்த உலகத்தை கொண்டு வருகிறார்கள்.
Their faith is in their head.
அவருடைய விசுவாசமானது மூளையிலே தான் இருக்கிறது.
It's not a heart faith.
அது இருதய விசுவாசம் அல்ல.
There's a big difference between head faith and heart faith.
தலை விசுவாசத்திற்கும் உள்ள விசுவாசத்திற்கும் அல்லது இருதய விசுவாசத்திற்கும் வித்தியாசம் உண்டு.
Head faith is believing certain things.
மூலையிலே இருக்கக்கூடிய விசுவாசமானது ஒரு சில காரியங்கள் நம்புவது.
The earth is round.
பூமியானது உருண்டையாய் வட்டமாய் உருண்டையாய் இருக்கிறது.
The earth goes round the sun.
பூமியானது சூரியனை சுற்றுகிறது.
This is all head faith.
இவைகளெல்லாம் மூளை விசுவாசம்.
And you can believe in the Bible like that.
இதே போல நீங்கள் வேதத்தையும் விசுவாசிக்கலாம்.
2 plus 2 is 4.
2 + 2 = 4.
Like that many things we can believe.
இது போல வேதத்திலிருந்து பல காரியங்களை நீங்கள் மூளையிலே நம்பலாம்.
Heart faith is a dependence.
ஆனால் உள்ளே உள்ளத்தில் உள்ள விசுவாசமானது தேவனையே சார்ந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை.
We can take another example.
இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
Of this dependence.
இந்த சார்ந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை.
It's like a woman at the marriage in the wedding ceremony saying to the man, "Yes, I trust you."
திருமண வைபவத்திலே ஒரு ஸ்திரீ தான் மனம் செய்ய போகிற அந்த புருஷனிடத்திலே நான் இவரை நம்புகிறேன் என்று சொல்கிறார்.
And that means she is giving herself completely to him.
அவருடைய பொருள் என்னவென்றால் தன்னை முழுமையாக மணக்க போகிற கணவனுக்கு ஒப்புக்கொடுக்கிறார்கள்.
That is faith.
அதுதான் விசுவாசம்.
She is trusting him completely for the rest of her life.
தன்னுடைய வாழ்க்கையின் மீதியுள்ள சகல நாட்களுக்கும் இந்த நபரையே நம்புகிறார்கள்.
And everything changes from that day.
அந்த நாளிலிருந்து சகல காரியங்களும் மாறுகிறது.
She changes her name.
தன்னுடைய பெயரை மாற்றிக் கொள்கிறார்.
And let me say this to you.
இதை நான் உங்களுக்கு சொல்லட்டும்.
In a very reverential way I want to say it.
நான் மிகவும் ஒரு மரியாதைக்குரிய கண்ணியமான விதத்தில் சொல்ல விரும்புகிறேன்.
That Christian means Mrs. Jesus Christ.
கிறிஸ்தவன் என்றால் அர்த்தம் என்ன? திருமதி இயேசு கிறிஸ்து என்று சொல்லலாம்.
Did you understand that? That is the meaning of the word Christian.
விளங்கிக் கொண்டீர்களா? இதுதான் கிறிஸ்தவன் என்பதனுடைய அர்த்தம்.
When did my wife get my name?
என்னுடைய மனைவிக்கு என்னுடைய பெயர் எப்பொழுது கிடைத்தது?
Only when she got married to me.
என்னை திருமணம் செய்த நாளிலிருந்து தான்.
If she just believed in me in my head, that is not going to make me her my wife.
ஏதோ மூளை அறிவு மூளை அறிவிலே அவர்கள் விசுவாசி நம்பிக்கையா இருந்தால் என்னுடைய மனைவியா மாறி இருக்க மாட்டார்கள்.
It's admiring me doesn't make her my wife.
என்னை பார்த்து மெச்சிக்கொண்டிருந்தால் என்னுடைய மனைவியா அவர்கள் மாறி இருந்திருப்பார்கள்.
Your admiring Jesus Christ is no use.
ஆகவே இயேசுவை பார்த்து நீங்கள் பாராட்டுகிறீர்களே புகழுகிறீர்களே மெச்சிக்கொள்ளுங்கள் அதுனே பிரயோஜனம் இல்லை.
She had to make a decision that she's going to commit herself to me for the rest of her life.
தன்னுடைய வாழ்க்கையின் எஞ்சிய நாட்களிலே என்னையே நம்ப போகிறேன் என்று அவர்கள் ஒரு தீர்மானம் அர்ப்பணம் செய்கிறார்கள் திருமணத்திலே.
Active faith.
அதுதான் ஒரு உறுதியான செயல் முறையில் உள்ள விசுவாசம்.
And that is the type of faith that the Bible speaks about.
இப்படிப்பட்ட செயல்பாட்டின் விசுவாசத்தை தான் வேதம் பேசுகிறது.
Where I say to Jesus Christ.
நான் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறேன்.
You are now my husband.
நீர்தான் என்னுடைய கணவர் மனவாளர்.
I take your name.
நான் உம்முடைய பெயரை எடுத்துக் கொள்கிறேன்.
I'm going to call myself Christian.
நான் இனிமேல் என்னை கிறிஸ்தவன் என்று அழைக்கப் போகிறேன்.
Today that word has become so devalued that the real meaning is gone.
அந்த உண்மையான அர்த்தமே மறைந்து விட்டது. இன்றைக்கு இந்த பெயரானது சாதாரண ஒரு காரியமாய் மாறிவிட்டது.
Millions of people of them are calling themselves Mrs. Jesus Christ. They are not married to him at all.
இயேசு கிறிஸ்துவோடு கூட திருமணத்தில் இணைக்கப்படவே இல்லை. ஆனாலும் லட்சக்கணக்கான மக்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்கிறார்கள்.
They are liars.
அவர்கள் பொய்யர்கள்.
They are not married to Christ.
அவர்கள் கிறிஸ்துவோடு கூட திருமணத்தில் இணைக்கப்படவில்லை.
They have not given themselves to Christ.
தங்களை கிறிஸ்துவுக்கென்று கொடுக்கவில்லை. அர்ப்பணிக்க
They don't have faith.
அவர்களுக்கு விசுவாசம் இல்லை.
What happened when my wife married me?
என்னுடைய மனைவி என்னை திருமணம் செய்து கொண்ட பொழுது என்ன நடந்தது?
All her life changed.
அவளுடைய வாழ்க்கை முழுவதுமாய் மாறியது.
Now she had to fit in with my plan.
இப்பொழுது என்னுடைய திட்டங்களுக்குள்ளாக தன்னை அவள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும்.
She had to give up her plans.
தன்னுடைய திட்டங்களை எல்லாம் விட்டுவிட வேண்டும்.
Isn't that what happened when you got married to somebody?
நீங்கள் யாரோ ஒருவரை திருமணம் செய்த பொழுது அதுதான் அல்லவா நடந்தது?
Did that happen when you give yourself to Jesus Christ?
இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது அது நடந்திருக்கிறதா?
There are so many people who still got their own plans, do their own thing and say I am married to Christ.
அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். தங்களுடைய திட்டத்தையே செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கிறிஸ்துவோடு கூட நான் இணைக்கப்பட்டேன் என்று சொல்கிறார்கள்.
That's not faith.
அது விசுவாசம் அல்ல.
That is a head faith.
அது மூளை விசுவாசம்.
And you are fooling yourself if you think you are a Christian.
நீங்கள் அப்படியே நீங்கள் கிறிஸ்தவன் நான் கிறிஸ்தவன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்களையே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள்.
Think of a marriage.
ஒரு திருமணத்தை எண்ணி பாருங்கள்.
Think what happens to a woman when she gets married.
ஒரு ஸ்திரீ தனக்கு திருமணமாகும் பொழுது என்ன நடக்கிறது என்று எண்ணி பாருங்கள்.
All the things that change in her life when she gets married.
திருமணமான அந்த நாளிலிருந்து சகல காரியங்களும் அவருடைய வாழ்க்கையில் மாறிவிடுகிறது.
Was there a day in your life when everything changed like that because you gave yourself to Christ?
உங்களை கிறிஸ்துவுக்கென்று ஒப்புக்கொடுத்தபடியாலே உங்களுடைய வாழ்க்கையில் அது போன்ற ஒரு மாற்றம் நிகழ்ந்ததா இல்லையா?
There was a day like that in my life when I was 19 and a half years old.
நான் 19.5 வயதாக இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது.
It was exactly like getting married. My whole life changed.
அது திருமணமாவது போலவே என்னுடைய முழு வாழ்க்கையும் மாறிவிட்டது.
My ambitions, my desires, my plans, everything changed because now another person had to control my life.
என்னுடைய நோக்கங்கள் என்னுடைய அபிலாஷைகள் என்னுடைய திட்டங்கள் எல்லாம் மாறிவிட்டது. ஏனென்று சொன்னால் வேறொரு நபர் இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையை பொறுப்பெடுத்துக்
கொண்டார். That is faith.
இதுதான் விசுவாசம்.
Dependence.
தேவனை சார்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கை.
It's a confidence in God is my father.
முதலாவதாக தேவனே என்னுடைய அப்பா என்கிறத நான் நம்பிக்கை.
A dependence upon Christ.
கிறிஸ்துவை சார்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கை.
I want to say one more thing.
இன்னும் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
About faith.
விசுவாசத்தை குறித்து.
In James chapter 2.
இரண்டாம் அதிகாரம்.
James chapter 2.
யாக்கோபு இரண்டாம் அதிகாரம்.
Here is the final proof of faith.
விசுவாசத்தின் கடைசி நிரூபணம் இங்கே இருக்கிறது.
Verse 18.
18ஆம் வசனம்.
Someone may say James 2:18.
யாக்கோபு இரண்டாம் அதிகாரம்.
You may say you have faith, I have works.
ஒருவன்
show me your faith without the works, I will show you my faith by my works.
ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு எனக்கு கிரியைகள் உண்டு கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே.
Real faith always produces the works of faith.
உண்மையான விசுவாசம் என்பது விசுவாசத்தின் கிரியைகளை உண்டாக்குகிறது.
And it says here in verse 20. Are you willing to recognize, you foolish fellow, that faith without works is useless?
வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமா?
It's not just a confidence in God as my father.
தேவனுடைய தகப்பன் என்கிற நம்பிக்கை மட்டுமல்ல.
It is not just a dependence upon Christ.
கிறிஸ்துவை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சார்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கை மட்டுமல்ல.
Like a marriage.
ஒரு திருமணத்தின் நடக்கிறது போல.
But just like in a marriage there are children produced.
திருமணத்திலே திருமணம் செய்த பிறகு அவர்களுக்கு குழந்தைகள் பிறப்பது போல.
In the same way, if I am really married to Christ, there some works will come out of my life.
உண்மையாலுமே நான் கிறிஸ்துவோடு கூட திருமணத்தில் இணைக்கப்பட்டிருந்தால் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து கிரியைகள் வரும்.
And you know the children look like the father.
பிள்ளைகள் பெற்றோரை போலவே இருப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியும்.
The works of Christ will come out of my life.
கிறிஸ்துவின் கிரியைகளுடைய வாழ்க்கையிலிருந்து புறப்படும்.
if you don't have such works,
அப்படிப்பட்ட கிரியைகள் உங்கள் வாழ்க்கையில் காணப்படவில்லையானால்,
you have to question whether you really have faith.
உண்மையாலுமே உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறதா இல்லையா என்று நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும்.
Was there some change in your life when Christ, when you say you believed in Christ?
நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தேன் என்று சொல்லும்போது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டதா?
Faith without works, verse 26, is dead.
26வது வசனத்தில் வாசிக்கிறோம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம்.
It says faith without works is like a body without any breath.
உயிரே இல்லாத ஒரு சரீரத்தை போல தான் கிரியை இல்லாத விசுவாசம் காணப்படுகிறது.
You know, we can say that all the parts of our body are like all the doctrines in the Bible.
நம்முடைய சரீரத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவயவங்களும் வேதத்திலே காணக்கூடிய உபதேசங்கள் என்று நாம் சொல்லலாம்.
There are so many doctrines in the Bible.
வேதத்திலே எவ்வளவோ உபதேசங்கள் காணப்படுகிறது.
And you can believe all those doctrines.
நீங்கள் அந்த அனைத்து உபதேசங்களையும் நீங்கள் விசுவாசிக்கலாம்.
The Trinity, the death of Christ, his resurrection.
கிறிஸ்துவும் கிறிஸ்துவுடைய மரணம், உயிர்த்தெழுதல்,
his coming back.
அவர் மீண்டும் வரப்போகிறார்.
You can believe the doctrines about Satan and the Holy
Spirit. சாத்தானை குறித்த உபதேசம், பரிசுத்த ஆவியானவரை குறித்த உபதேசம்,
all the gifts and fruit of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவருடைய கனிகள், வரங்கள்.
They are all like all the parts of the body.
இவைகள் எல்லாம் சரீரத்தில் உள்ள வெவ்வேறு அவயங்களுக்கு ஒப்பாக இருக்கிறது.
Different different doctrines.
வித்தியாசமான வித்தியாசமான உபதேசங்கள்.
Fingers, eyes, ears, legs, everything.
கரங்கள், கண்கள், காதுகள், கால்கள்.
But all that is useless if there is no breath in the body.
சரீரத்தில் அந்த சுவாசம் இல்லை என்று சொன்னால் இவ்வளவு காரியங்களும் வீண்தான்.
So what he's saying is you can have so many doctrines and your faith may not be real faith at all.
ஆகவே என்ன சொல்கிறார் என்று சொன்னால் உங்களுக்கு பலவிதமான உபதேசங்கள் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய விசுவாசமான உண்மையான விசுவாசம் இல்லை என்றால் என்ன பயன்?
So many Christians in one church feel I am superior to people in that church because I believe certain doctrines they don't believe.
அந்த சபையிலே உள்ளவர்கள் விசுவாசிக்காத சில உபதேசங்களை எங்களுடைய சபையிலே நாங்கள் விசுவாசிக்கிறோம், ஆகவே நாங்கள் அவர்களை காட்டிலும் மேன்மையானவர்கள் என்று சிலர் சொல்கிறார்கள்.
Some Protestants think I am better than the Roman Catholics.
சில புராட்டஸ்டன்ட் மத இயக்கத்தினர் சொல்கிறார்கள், கத்தோலிக்கர்களை விட நாங்கள் பெரியவர்கள், மேன்மையானவர்கள்.
Independent assemblies in Protestants who say I am better than the CSI and I am better than the Lutherans.
புராட்டஸ்டன்ட்ல இருக்கக்கூடியதான சுயாதீன சபைகள், நாங்கள் லுத்தரன்களை காட்டிலும் மேன்மையானவர்கள், நாங்கள் புராட்டஸ்டன்ட்களை காட்டிலும் மேன்மையானவர்கள் என்று
சொல்கிறார்கள். In what way?
எந்த விதத்திலே?
It's only in doctrines.
உபதேசத்தில் தான்.
What about a faith inside?
உள்ளே இருக்கக்கூடிய விசுவாசத்தை பற்றி என்ன காரியம்?
Produces the works of Christ.
கிறிஸ்துவின் கிரியைகளை உண்டாக்கக்கூடிய விசுவாசம் எங்கே?
Faith without works is dead.
கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம்.
Take a simple matter.
எளிய ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்.
Works of Christ are many but I'll just mention one of them.
கிறிஸ்துவின் கிரியைகள் பல இருக்கிறது, அதிலே ஒன்றை உங்களுக்கு குறிப்பிடுகிறேன்.
One of the greatest works that Jesus has done is forgiving people.
இயேசு கிறிஸ்து செய்த ஒரு பெரிய கிரியையில் பெரிய கிரியை மக்களை மன்னிப்பது.
When he was on earth he forgave many many people their sins.
இந்த பூமியில் இருக்கும் பொழுது அநேகரை மன்னித்தார், அவருடைய பாவங்களை மன்னித்தார்.
One of the last things he did when he was hanging on the cross was forgiving the people who crucified him.
அவர் செய்த கடைசி காரியம் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவரை சிலுவையில் அறைந்தவர்களை மன்னிக்கிறார், பிதாவே அவர்களுக்கு மன்னியும்.
That greatest crime that anybody committed to kill the son of God.
ஒரு மனிதன் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு குற்றம் என்னவென்று
சொன்னால்
தேவகுமாரனை சிலுவையிலே
அறைவது.
அவர்களை மன்னித்தார்.
Have you forgiven everybody who harmed you?
உங்களுக்கு தீமை செய்த எல்லாரையும் நீங்கள் மன்னித்திருக்கிறீர்களா?
That is one of the works of Christ.
இது கிறிஸ்துவின் கிரியைகளில் ஒன்று.
That is one of the children that are born through this marriage.
இந்த திருமணத்தின் மூலமாக பிறக்கக்கூடிய ஒரு குழந்தைதான் இந்த மன்னிப்பு.
If you are really married to Jesus Christ,
உண்மையாலுமே நீங்கள் கிறிஸ்துவோடு கூட திருமணத்தில் இணைக்கப்பட்டவளாய் இருந்தால்,
this child will definitely be born in your life.
இந்த குழந்தையானது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பிறந்துவிடும்.
The child of forgiving other people.
மற்ற மக்களை மன்னிக்கக்கூடிய குழந்தை.
And if you have not forgiven other people,
நீங்கள் மற்றவர்களை மன்னிக்கவில்லை என்றால்,
do you know that the Bible says your heavenly father will not forgive you?
வேதம் உங்களுக்கு சொல்லுகிறது என்று உங்களுக்கு தெரியாத உங்கள் பரம தகப்பனும் உங்களுக்கு மன்னிக்க மாட்டார்.
One mark of true faith is that you have the works of Christ.
உண்மையான விசுவாசத்தின் ஒரு அடையாளம் என்னவென்றால் உங்களுக்கு கிறிஸ்துவின் கிரியைகள் வெளிப்படும்.
Here is one of those works.
அவ்விதமான கிரியைகளிலே ஒரு கிரியை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
Forgiving others who have done some terrible sin against you.
உங்களுக்கு விரோதமாக கொடிய பாவம் அக்கிரமம் செய்தவர்களை மன்னிப்பது.
I'm sure all of you who are sitting here, some people have done some harm to you.
இங்கே உட்கார்ந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லாரையும் பார்த்து சொல்கிறேன், யாரோ ஒருவர் உங்களுக்கு ஏதோ ஒரு தீமை செய்திருக்கலாம்.
Anyone who is more than 5 years old has had somebody do some harm to
you. 5 வயதுக்கு மேலாக நீங்கள் யாராவது இருக்கிறீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக யாரோ உங்களுக்கு ஒரு தீமை செய்திருக்கிறார்கள்.
And you may think that's a very big harm somebody did to you.
யாரோ ஒருவர் எனக்கு வெகு தீமை செய்து விட்டார்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம்.
Is it greater than crucifying the Son of God?
தேவகுமாரனையே சிலுவையில் அறைவதை காட்டிலும் பெரிய தீமை உங்களுக்கு செய்திருக்கிறார்களா?
Anybody done a greater crime than that against you?
உங்களுக்கு விரோதமாக சிலுவையில் அறைந்த பாவத்தை காட்டிலும் பெரிய பாவத்தை உங்களுக்கு விரோதமாக செய்திருக்கிறார்களா?
If you are really married to Christ,
உண்மையாலுமே நீங்கள் கிறிஸ்துவோடு கூட திருமணத்தில் இணைக்கப்பட்டிருந்தால்,
you will get His Spirit.
உங்களுக்கு அந்த ஆவி கிடைக்கும்.
Say, Father, forgive him.
பிதாவே இவர்களுக்கு மன்னியும்.
He's done a lot of evil to me. He has done a lot of evil to me.
அவன் எனக்கு வெகு தீமையை செய்திருக்கிறான்.
But he doesn't realize what a terrible sin it is to hurt a child of God.
தேவனுடைய பிள்ளையை தீமை செய்வது அல்லது தீங்கு விளைவிப்பது என்பது எவ்வளவு பெரிய பாவம் என்று அவனுக்கு தெரியவில்லை.
Forgive him because he doesn't know what he's doing.
அவர் என்ன செய்கிறார் என்று அவருக்கு தெரியவில்லை. ஆகவே மன்னியும் ஆண்டவரே.
Same prayer that Jesus prayed on the cross.
இயேசு சிலுவையில் செய்த அதே ஜெபம்
is the prayer that comes out of the mouth of a person who's got real faith.
உண்மையான விசுவாசத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து அதே ஜெபம் வரும்.
Without such works,
இந்த கிரியைகள் இல்லாவிட்டால்,
your faith is dead.
உங்களுடைய விசுவாசமானது செத்து போன விசுவாசம்.
So I hope you have understood today something of the meaning of true faith.
ஆகவே உண்மையான விசுவாசம் என்பதனுடைய அர்த்தத்தை இன்று ஓரளவுக்கு விளங்கிக் கொண்டீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
It is so easy.
அது எவ்வளவு எளிதாக இருக்கிறது பாருங்க.
All you have to do is turn from your sin.
நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பாவத்தை விட்டு திரும்புங்கள்.
And say, Lord, I don't want to sin again.
ஆண்டவரே, மீண்டுமாய் நான் பாவம் செய்ய விரும்பவில்லை என்று சொல்லுங்க.
I want today to be married to you, Jesus Christ, my Lord.
என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மோடு கூட நான் மனம் செய்யப்பட வேண்டும்.
I want you to come and live by your spirit in me.
எனக்குள்ளாக ஆண்டவரே, உம்முடைய ஆவியினாலே வந்து எனக்குள்ளாய் வாழ்ந்து விடு, வாசம் பண்ணு.
With your spirit,
அவருடைய வல்லமையான பலத்தின் மூலமாக மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய அந்த குழந்தை ஆண்டவரே எனக்குள்ளே உண்டாக்கும் என்று ஏன் நீங்கள் கேட்கக்கூடாது?
One last verse.
ஒரு கடைசி வசனம்.
Philippians 4:13.
பிலிப்பியர் 4:13.
This is the confession of a person who's got true faith.
மெய்யான விசுவாசத்தை பெற்ற ஒரு மனிதனுடைய அறிக்கை இப்படி தான் இருக்கும்.
It's a wonderful confession.
மிகவும் அற்புதமான ஒரு அறிக்கை.
Philippians 4:13.
பிலிப்பியர் 4:13.
I can do all things through Christ who strengthens me.
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு.
Without him I can do nothing.
அவரே எல்லாம் இல்லாமலே ஒன்றும் செய்ய முடியாது.
I can do all things through Christ who strengthens me.
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு.
Don't ever say again, oh, I cannot obey that command of God.
ஐயோ, இந்த தேவனுடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படிய முடியாது என்று சொல்லவேண்டாம்.
That is the language of unbelief.
அது அவிசுவாசத்தினுடைய பாஷை.
Everything that God has commanded,
devan kattalitta ovvoru kaaryamum,
love your enemies,
unde sathrukalai snehingal,
speak the truth always,
eppozhudume unmai pesungal.
Lord, I can do it.
Aandavare, naan adhai seiya mudiyum.
Not in my strength,
enudaiya balathinale alla.
A woman cannot produce a child on her own.
Oru stree thaanaga oru kuzhandhai pettedukka mudiyadhu.
But with her husband she can have a child.
Kanunodu kuda serndal kuzhandhai pettedukka mudiyum.
I am saying I cannot do any of these things.
Avve aandavare, ivigal ellam naan seiya mudiyadhu.
Christ is my husband.
Anal kristuvinudaiya kanavana irukkumbodhu
he can produce in me all the things he has commanded.
அவர் கட்டளையிட்ட ஒவ்வொரு காரியத்தையும் என் மூலமாக அவர் உண்டாக்க முடியும்.
I have many children.
எனக்கு அநேக பிள்ளைகள் இருக்கிறார்.
Children which are obedient to God's commandments.
தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிதல் என்கிறதன பிள்ளைகள்.
What a wonderful life.
என்ன அற்புதமான வாழ்க்கை.
I've tasted a little bit of it.
அந்த வாழ்க்கையின் கொஞ்சத்தை நான் ருசித்திருக்கிறேன்.
It's like heaven beginning on this earth itself.
பரலோகம் என்பது இந்த பூமியிலேயே ஆரம்பிப்பது போல.
That can be your experience.
இந்த அனுபவம் உங்களுடைய அனுபவமாக மாற முடியும்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Bow our heads in prayer.
நாம் எல்லாரும் நம்முடைய தலைகளை ஜெபத்திலே வணங்குவோம்.
I want to invite you to be married to Jesus Christ today.
இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்கள் திருமணத்தில் இணைக்கப்படும்படி உங்களை அழைக்க விரும்புகிறேன்.
He is waiting.
அவர் காத்துக் கொண்டிருக்கிறார்.
Just say yes, Lord.
ஆம் ஆண்டவரே என்று சொல்லுவீர்களா?
I don't understand everything.
எல்லாவற்றையும் நான் விளங்கிக் கொள்ள முடியவில்லை ஆண்டவரே.
Whole life to you.
ஆனால் என்னுடைய முழு வாழ்க்கையும் ஆண்டவரே உமக்கென்று அர்ப்பணிக்கிறேன்.
Say it now to Jesus.
இப்பொழுதே நீங்கள் இயேசுவை பார்த்து சொல்லுங்கள்.
Say, Lord, I'll never turn back.
ஆண்டவரே, ஒரு காலம் நான் பின்னிட்டு திரும்ப மாட்டேன்.
You are my Lord.
நீரே என்னுடைய ஆண்டவர்.
I give everything in my life to you.
ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் ஆண்டவரே உமக்கு கொடுக்கிறேன்.
I pray, Father, that you will give an assurance to everyone who's prayed like that.
பிதாவே, இது போல ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த நிச்சயத்தை நீர் கொடுக்க முடியா நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே.
You have accepted that.
ஆண்டவரே, நீர் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்.
In Jesus' name.
இயேசு நாமத்தில் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.